நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
படைப்பவர் யோகேஷ் புஷ்பராஜா.
மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அம்பலவாணர் அப்படி அழைப்பதை விட அவர்கள் வாழும் அந்த நகரின் பெயரை சொல்லி அவர்களின் பெயரையும் கூடவே சொல்லிவிட்டால் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அவ்வளவு பிரபலமானவர்கள் எங்கள் அம்பலவாணர் அங்கிளும் ஆண்டியும். புலம்பெயர்ந்த தங்கள் பிள்ளைகளுடன் வந்து சேர்ந்த பல சீனியர் தம்பதிகளில் இவர்களும் ஒருவர். தாய்நாட்டில் ஆசிரியர்களாக இருந்ததாலோ என்னவோ இவர்களால் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் லீடர்ஷிப் குணம் இயற்கையாகவே இருந்தது. மற்ற சீனியர்களை சேர்த்து ஒரு சங்கம் அமைத்து மற்றவர்களையும் தங்களையும் ஆரோக்கியமாகவும் என்டர்டெய்னிங்காகவும் வைத்திருந்தார்கள். எந்த விழாக்களிலும் அவர்களை காணலாம். எந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்களிலும் அவர்களது பங்களிப்பு இருக்கும். இணை பிரியாத ஆதர்ச தம்பதிகள் என்றால் அம்பலவாணர் தம்பதிகள் தான். பிள்ளைகள் அழைத்துத்தான் இந்த நாட்டிற்கு அவர்கள் புலம்பெயர்ந்து வந்திருந்தாலும் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்க அவர்கள் விரும்பவில்லை. எப்போதுமே இண்டிபெண்டாக தங்களது வாழ்க்கையை நடத்த பழகியிருந்தனர் அம்பலவாணர் ஆண்டியும் அங்கிளும். வார இறுதியில் தங்கள் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளை சந்திப்பதனை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார்கள். இந்த இண்டிபெண்டன்ட் லைஃப் எல்லோருக்குமே வசதியாக இருந்தது. தங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு தனியே ஒரு பென்ஷனியர் ஃப்ளாட்டில் இருந்ததால் ஆண்டி எல்லா வேலைகளையும் தானே தனித்து செய்ய பழகியிருந்தார். சமூக விழாக்களுக்கும் கோவில்களுக்கும் தங்களது தேவைகளுக்காக வேறு இடங்களுக்கு போவதற்கும் சிக்கல்கள் எதுவுமே இருக்கவில்லை. அரசு தரும் சேவைகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர். அவர்களது முதியோர் பிரஜை கார்டு இதனை மேலும் இலகுவாக்கியது. வயது ஏறுகிற காலப்போக்கில் தங்கள் ஆக்டிவிட்டீஸ்களை படிப்படியாக குறைத்தாலும் எல்லா இடங்களிலும் அவர்களை முன்வரிசையில் காணலாம். அங்கிளுக்கு 80 வயதானாலும் ஸ்மார்ட்டாகத்தான் ட்ரெஸ் பண்ணுவார். ட்ரௌசருக்கு மேட்சிங்கான ஷர்ட் மற்றும் மஃப்ளர் என்று எப்போவுமே ட்ரெண்டியாகத்தான் வருவார். ஆண்டியும் அவருக்கு சளைத்தவர் அல்ல. எப்போதுமே தமிழ் முறைப்படி சேலையும் அளவான மேக்கப்புடன் உடலில் பொன்னகையும் முகத்தில் புன்னகையுமாக வளைய வருவார். சமீப காலங்களாக அங்கிள் சற்று இழைத்து போனது மாதிரி காணப்பட்டார். ஆனால் ஆண்டி அப்படி அல்ல. அங்கிளுக்கும் சேர்த்து கலகலப்பாகவே இருந்தார். அங்கிளிடம் கேள்வி கேட்டால் ஆண்டி தான் பதில் சொல்லுவார். அங்கிள் சிரித்தபடி தலையாட்டுவார். எந்த ஃபங்க்ஷனிலும் அங்கிளுக்கு அருகிலேயே இருப்பார் ஆண்டி. அங்கிளுக்கு உணவு பரிமாறுவதிலிருந்து அனைத்தையும் அவரே செய்வார். எல்லோரும் ஆண்டி போல் ஒரு ஐடியல் வைஃப் இல்லை என்று சொல்லுமாறு இருந்தது ஆண்டியின் நடவடிக்கைகள். இவ்வாறு இனிதாக சென்று கொண்டிருந்த அவர்களது வாழ்க்கை ஒரு நாள் திடீரென்று நிலை குலைந்தது. ஆண்டிக்கு முதன்முறையாக நெஞ்சுவலி வந்தது. அவர்களது வாழ்க்கை ஆட்டம் கண்டது. இதனைத் தொடர்ந்த இன்வெஸ்டிகேஷன்ஸும் ட்ரீட்மெண்ட்டும் அவரை காப்பாற்ற இயலவில்லை. அடுத்து வந்த நெஞ்சுவலியுடன் ஆண்டி சுமங்கலியாக இறைவதம் அடைந்தார். அங்களுக்கு முன்னரே ஆண்டி போவார் என்று ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. இறுதி கிரிகைகள் எல்லாம் முடிந்த பின்னரே அனைவரின் கவனமும் அங்கிள் மீது திரும்பியது. அம்பலவாணர் அங்கிள் ஊரெல்லாம் பிரபலமானவர் அப்படியே உடைந்து போயிருந்தார். அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கோர்வையாக பேச முடியவில்லை. ஒழுங்காக உடுத்த முடியவில்லை. எந்த நேரத்துக்கு என்ன சாப்பிட வேண்டும் என தீர்மானிக்க முடியவில்லை. நாள் கிழமை எதுவுமே நினைவில் இல்லை. ஒரு திருவாரம் திருவாசகம் முறையாக சொல்ல முடியவில்லை. தனது பிள்ளைகளை தவிர அவரால் வேறு ஒருவரையும் அடையாளம் காணக்கூட முடியவில்லை. ஆண்டியை நினைத்து அங்கிள் அளவில்லை. ஆனால் அவருக்கு என்ன நடந்தது என்று யாருக்கும் விளங்கவில்லை. யாரும் எதிர்பாராத ஆண்டியின் மரணம்தான் அங்கிளின் உலகை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டு விட்டதாக எல்லோரும் நம்பினர். ஆனால் அது உண்மையல்ல. அப்படியென்றால் எப்படி அங்கிள் இப்படி மாறிப்போனார்? அங்கிள் திடீரென்று இப்படி மாறிப்போனதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் அங்கிள் இப்படித்தான் சில காலமாக இருந்து வந்திருக்கின்றார் என்பதே உண்மை. எஃபிஷியண்டான ஆண்டி அவரை ஒரு ஃபுல் டைம் கேகிவராக, அதாவது முழு நேர தாதியாக இருந்து கவனித்து வந்திருக்கிறார். அவரை தெரிந்தவர்களும் அவரின் பிள்ளைகளும் கூட இதனை அறிந்திருக்கவில்லை. அங்களுக்கு எதுவுமே இல்லை, அவர் நல்லபடியே தான் இருக்கிறார் என்ற பிம்பத்தை ஆண்டியின் அதீத பராமரிப்பு உருவாக்கியிருந்தது. ஆண்டியின் மரணம் அந்த திரையை விளக்க நிஜமான அங்களின் நிலை இப்போதுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது. அந்த பென்ஷனியர் ஃப்ளாட்டில் அங்களால் தனியே இருக்க முடியவில்லை. அவரின் அன்றாட தேவைகளை கவனிக்க அவர்களது பிள்ளைகளால் இயலவில்லை. பலவித ஆலோசனைகள் அட்வைஸ்களின் பின்னர் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், அங்களை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது என்று. பெற்றோரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது அல்லது அவர்களாகவே செல்வது என்பது பிள்ளைகளின் இயலாமை, பெற்றோரின் போதாத காலம் என்ற கண்ணோட்டம் நம் தமிழ் சமுதாயத்தில் பரவலாக நிலவுகிறது. தங்களை பிறர் தவறாக பேசினாலும் பரவாயில்லை, எங்கள் தந்தைக்கு அதாவது அங்கிளுக்கு ஒரு நல்ல முறையான பராமரிப்பு தேவை என்பதை அங்கிளின் பிள்ளைகள் உணர்ந்து கொண்டனர். பம்பரமாக சூழலும் தங்களது வாழ்க்கையுடன் அங்கிளினது முழு நேர கவனிப்பினை அவர்களால் முழுமையாக செய்ய முடியாது என்று நண்பர்களும் உறவினர்களும் மற்ற மருத்துவ நிபுணர்களும் வலியுறுத்தியதை அங்கிளின் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் வாழும் இந்த நாடுகளில் முதியோர் இல்லங்கள் அங்கு வழங்கப்படும் சிறப்பான சேவைகள் பராமரிப்புகள் பற்றிய விளக்கம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை தந்தது. வீட்டில் வைத்து பராமரித்தால் ஒருவேளை அதிக அன்பு காட்டக்கூடும், ஆனால் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் முகம் கூணாமல் ஒரு முதியவரை நோகடிக்காமல் பராமரிப்பு அளிப்பது என்பது எப்பவுமே ஒரு கேள்விக்குறியான விடயம். டிமென்ஷியா எனும் ஞாபக மறதி நோயின் முழுமையான தாக்கத்தில் இருந்த அம்பலவாணர் அங்கிளுக்கு சுற்றி நடப்பது எதுவுமே விளங்கவில்லை, மற்றும் நினைவிலும் இல்லை. அங்கிள் முன்பு போல் சிரித்த முகத்துடனேயே இருக்கின்றார். பிளஸிங்கின் டிஸ்காய்ஸ் என்பது போல் அதுவும் ஒருவித நன்மை என்றே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். டிமென்ஷியா எனும் ஞாபக மறதி நோய் பொதுவாக வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்படுவது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இதனை சீனியல் டிமென்ஷியா என்றும் அழைப்போம். ஹெட் இன்ஜரி அதாவது தலையில் ஏற்பட்ட காயம், ஸ்ட்ரோக் எனும் பக்கவாதம் மற்றும் பிரெயின் டியூமர் மூளையில் ஏற்படும் கட்டி காரணமாகவும் இந்த நிலை ஏற்படலாம். மூளையின் திசுக்கள் பிரெயின் செல்ஸ் இறந்து போவதனால் இந்த பாதிப்பு ஏற்படுகின்றது. முதன்மை காரணியான அல்சைமர்ஸ் நோயினை முந்தைய பதிவில் பார்த்தோம். உலகில் சுமார் 50 மில்லியன் மனிதர்களுக்கு இந்த நிலை இருப்பதாகவும் 10 மில்லியன் பேர் வரை ஒவ்வொரு வருடமும் புதிதாக இந்த நிலைக்கு ஆட்படுவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நோய் காரணமாக நோய்க்குட்பட்டவர்களுடன் அவர்களை பராமரிப்போர், குடும்பத்தினர், சமூகத்தினர் அனைவரும் உடல், உள, சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். ஞாபக மறதி முற்றிய நிலையில் அவர்கள் ஒரு குழந்தையை போன்ற நிலையை அடைகின்றனர். எதுவுமே நினைவு நிற்காமல் திரும்ப திரும்ப கேள்வி கேட்ட வண்ணம் இருப்பார்கள். நாளாந்தம் செய்யும் நடவடிக்கைகளின் ஒழுங்குமுறையை மறந்து போவார்கள். சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து கோர்வையாக பேச சிரமப்படுவார்கள். அன்றாடம் செய்யும் செயல்களை உதாரணமாக ஒரு ஷர்ட்டினை போட்டு பட்டன் மாட்டுவது, பல் துலக்குவது, குளிப்பது போன்ற செயல்களை செய்ய தடுமாறுவார்கள். நாள், கிழமை, வீட்டு விலாசம், உறவினர் பெயர்கள், சிலர் தங்களது பெயரை கூட மறந்து விடுவார்கள். வீட்டினை விட்டு வெளியேறி தொலைந்தும் போய்விடுவார்கள் அல்லது அலைந்து செய்வார்கள். அவர்களது நடத்தைகளில் மாற்றம் ஏற்படலாம். அடிக்கடி கோபப்படுதல், பொருத்தமற்ற பாலியல் வழிபாடுகள் மற்றும் பர்சனல் ஹைஜீன் எனும் தனிநல சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் அவர்கள் தவறுவார்கள். இந்த நிலையில் அவர்களை பராமரிப்பது என்பது ஒரு சிரமமான விடயமாகும். எமது தாய்நாடுகளில் கூட்டுக் குடும்பம் மற்றும் அண்டை அயல்களில் உற்றார்கள், உறவினர்கள் வசித்தது ஒரு சேஃப்டி சப்போர்ட்டிவ் நெட், அதாவது பாதுகாப்பான வளையமாக இருந்தது. அந்த கிராமத்து முதியவர்களை எல்லோரும் அறிந்திருந்தோம், ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் இருந்தோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் எல்லோரது வாழ்க்கையும் ஒருவித அவசரத்துடனும் இயந்திரத்தனமானதாகவும் இருக்கின்றது என்பதை அவரும் மறக்க முடியாது. எந்த நேரமும் ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஓட்டமுமாகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. பாரம்பரிய விசாலமான வீடுகளில் இருந்த வசதிகள் இங்குள்ள செட்டான சிறிய அபார்ட்மெண்ட்டுகளில் கிடையாது. காப்பட் போட்ட வீடுகள் அழுக்காவதும் மாபிள் செலவுக்கள் பதித்த வீடுகளில் வழுக்கி விழும் ஆபத்துக்கள் இருப்பதும் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, அதாவது பெற்றோர் பிள்ளைகள் என வாழும் குடும்பங்களில் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி செட்டப், அதாவது மற்றைய உறவினர்களை சேர்த்து வாழும் முறை இயலாத ஒன்றாகிறது. அதுவும் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கும் வீடுகளில் அவரவருக்கென தனி அறைகளை அமைத்துக் கொடுப்பது தவிர்க்க முடியாததாகி வருகின்றது. பர்சனல் ஸ்பேஸ் எனும் தனிப்பட்ட மற்றும் பிரத்யேகமான இட ஒதுக்கீடு எந்த வயதினருக்கும் ஒரு அவசியமானதாகும். கூட்டு குடும்பமாக பேரன் பேத்தியுடன் வாழ்வது என்பது ஒரு விதமான கொடுப்பினைதான். ஆனால் அது மற்றவர்களுக்கு ஒரு பாரமாக அமையாத பட்சத்தில் மட்டுமே அழகான வாழ்க்கையாக அமைகிறது. ஒவ்வொருவரும் தத்தமது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னவெனில் அவர்களது அந்திம காலங்களில் அவர்களை ஒருவித கஷ்டங்களுக்கும் ஆளாக்காமல் பார்ப்பதுதான். இதனை மேலை நாடுகளில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று சொல்லுவோம். இறப்பு என்பது எல்லோருக்கும் பிறக்கும் போதே எழுதப்பட்ட ஒன்று. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நாம் வாழும் வாழ்க்கை எமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு அழகான நிகழ்வாக, அதாவது பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டுமே அதனை நாம் அனுபவிக்கலாம். முதியவர்களை பராமரிக்க முன்னேறிய நாடுகளில் பலவிதமான வசதிகளையும் நிறுவனங்களையும் அந்த நாட்டு அரசாங்கங்கள் அமுல்படுத்தியுள்ளன. இந்த வசதிகள் மூத்தோர்களுக்கு அவர்கள் செய்யும் கடமையாகவும் மரியாதையாகவும் மதிக்கப்படுகின்றது. இந்த வசதிகளை செய்து தர கவர்மெண்ட் மற்றும் நான் கவர்மெண்டல் சர்வீஸ்களும் உள்ளன. ரேம்ப் என்னும் சரிவு பாதை, ஹேண்ட் ரெயிலிங்ஸ், கைப்பிடிமானங்கள், ஷவர் அண்ட் டாய்லெட் அக்சசரிஸ் என்று பல வசதிகளை உங்கள் குடும்ப வைத்தியரின் சிபாரசினில் நீங்கள் பெறலாம். ஹோம் ஹெல்ப் சர்வீஸ் என்னும் வீட்டிற்கு வந்து உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கும் அமைப்புகள் உள்ளன. உங்கள் முதியவர்களின் நிலை மேலும் பாதிக்கப்பட்டு தனிமையிலோ அல்லது குடும்பத்தாரின் துணையோடு அவர்களை பராமரிக்க இயலாத பட்சத்தில் ரெஸ்ட் ஹோம் அல்லது ரெசிடென்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் என்னும் முதியோர் பராமரிப்பு இல்லங்களை நீங்கள் அணுகலாம். பெற்றோரை இந்த விதமான இல்லங்களில் வைத்து பார்ப்பது அவர்களுக்கு ஒரு நல்ல முறையான வாழ்க்கையை, குவாலிட்டி ஆஃப் லைஃபினை கொடுக்கும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். முதலில் சொன்ன பர்சனல் ஸ்பேஸ் என்பது எப்பவுமே ஒருவருக்கு அவரது பிரைவசி, தனித்துவம் மற்றும் பர்சனல் டிக்னிட்டி, சுய கண்ணியத்தினை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. சமூகத்தில் பரவலாக இருக்கும் கண்ணோட்டத்தினை மாற்றி அமைப்பதுடன் நமது முதியவர்களின் வாழ்க்கையை வளம்படுத்துவதற்கு முன்னோரிய நாடுகளில் இருக்கும் இந்த விதமான வசதிகளை பாவிப்பது என்பது நாம் அவர்களுக்கு செய்யும் கடமையாகும்.
படைத்தவர் யோகேஷ் புஷ்பராஜா.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.